ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், சர்வலோக ரக்ஷகன், சர்வலோக சரண்யன், சாக்ஷாத் ஸ்ரீஹப்பதியான பகவான் ஒவ்வொருத்தர் மூலமா நம்ம வாழ்க்கைக்கு ஒவ்வொரு விதமான விஷயத்தை கொண்டு வந்து கொடுத்து நம்ம வாழ்க்கையில வசத்திட்டு வரோம். சின்ன வயசுல நமக்கு எப்படி ஆகாரம் சாப்பிடணும்னு தெரியாது, எப்படி பேசணும்னு தெரியாது. அம்மா அப்பா தெரிஞ்சவா சொல்லி கொடுக்கிறார். சைக்கிள் ஓட்ட தெரியாது, யாரோ ஒருத்தர் சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்கிறார். எழுத படிக்க தெரியாது, பள்ளிக்கூடம் போறோம், டீச்சரோ வாத்தியாரோ எழுத படிக்க சொல்லி கொடுக்கிறார். இப்படி பல விஷயங்கள் பலர் மூலமா கத்துக்கிறோம். இது எல்லாத்துக்கும் ஆதாரம் பகவான். அவன்தான் ஒவ்வொருத்தர் மூலமா ஒவ்வொரு விஷயத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான். ஒரு ஸ்திதியில பகவானே தான் நமக்கு ஆன்மீக விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்கிறான். சின்ன வயசுல அப்பா அம்மா கோவிந்தா சொல்லு, கோவிந்தா சொல்லு அப்படின்னு, கோவிந்தா போடு அப்படின்வா. அப்பா அம்மாவே நம்ம கையை மேல தூக்கி விட்டு ரெண்டு மூணு தடவை கோவிந்தா கோவிந்தான். நமக்கு அந்த கோவிந்தான்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது, கோவிந்தான்ற சப்தத்துக்கான பிரயோஜனம் தெரியாது. ஆனா கோவிந்தா சப்தம் தேட்டா கையை தூக்கணும், ரெண்டு கையும் தூக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப அப்படி நமக்கு தெரியாமலேயே பகவான் நம்மிடத்துல ஆன்மீகத்தை கொடுக்கணும். ஒவ்வொரு சிதியில கோவிலுக்கு போகிறது, உமாச்சு கோவிலை பார்த்தோம்னா கை கூப்பிடுறது, கற்பூரத்தை எடுத்தா சேவிக்கணும், அப்புறம் பாஷ வந்த கொஞ்ச நாள்லயே திருப்பாவையோ இல்லாட்டி ஏதோ ஸ்லோகங்களோ எத்தனையோ விஷயங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுக்கிறான். நமக்கு அந்த சமயத்துல அதுக்கு அர்த்தமோ பிரயோஜனமோ ஒன்றும் தெரியாது. அப்பா அம்மா சொல்லி கொடுக்கிறான், நாமும் சொல்றோம். அது எல்லாமே பகவான் தன் சங்கல்பத்தினாலே நமக்கு சொல்லி கொடுக்கிறான். அப்படி சொல்லி கொடுத்துட்டு வர பகவானே ஒவ்வொரு காலகட்டத்துல நம்மளை பக்குவப்படுத்தின்றே வரான். அதன் பிறகு தானாகவே பலவிதமா ஆன்மீக முன்னேற்றங்கள் நம்ம வாழ்க்கையில வந்துருக்கு. அப்படி வளர்த்துட்டே வர பகவான் தான் நமக்கு இந்த பெண் பிள்ளை ரகசியத்தையும் கொடுத்திருக்கான். ஒவ்வொரு சேஜா பகவான் நம்மள அழைச்சிட்டு போறான் கைய பிடிச்சு. எப்படி பள்ளிக்கூடமே போகாத நம்மள தாயும் தகப்பனும் தூக்கி கொண்டு போய் விடுறா, அப்புறம் வண்டியில அழைச்சி கொண்டு போய் விடுறா, அப்புறம் கைய பிடிச்சு அழைச்சிட்டு போய் விடுறா. அதே மாதிரி பகவான் ஒவ்வொரு ஸ்டேஜில நம்மள அழகா கைபிடிச்சு தூக்கி அழிச்சுட்டு போய் தன்னுடையதான விதவிதமான அனுபவங்களை ஜோரா சுவாமி கொடுக்கிறார். சரியா, திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் நம்முடைய பக்தியினுடைய அடுத்த படிக்கு அழிச்சுட்டு போறார். சரியா, இன்னொரு பரிமாணம் பக்தியில நாம பார்க்க பழகாத ஒரு பரிமாணத்தை இவள் காற்றா நமக்கு. இப்படியும் பார்க்கலாம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச புராண இதிகாச விஷயங்களை நம்ம வாழ்க்கையோட சேர்த்து ஒப்பிட்டு பார்க்கும்படியான ஒரு புதிய யுக்தி, ஒரு புதிய கோணம் நமக்கு சொல்லி கொடுக்கிறாள். அடுத்த வாக்கியம் சொல்றாள், அவன்மேனி ஆனேனோ திருப்பாணரை போலே. சில இடங்கள்ல திருப்பாணாழ்வார் போலே வரும், சில இடங்கள்ல திருப்பாணர் போலே வரும். இந்த கொஞ்சம் பாடபேதங்களை நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டாம். அது எப்பொழுதுமே சாரத்தை கிரகிக்கணும். பாழ்வார்கள் பிரபந்தங்கள்லாம் வார்த்தைகள் மாற்றப்படாத நிறைய விஷயங்கள் இருக்கு. சிலதெல்லாம் பாடபேதங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் வரும். பாகவத ஸ்லோகங்கள்லயே பாடபேதம் எல்லாம் உண்டு. அதனால விஷயத்தை கிரகிச்சுப்போம். நேற்று சொல்லும் போது சொல்லிட்டு இருந்தேன், ஆச்சரியமா அவன் உரைக்கப்பெற்றேனோ திருக்கச்சியாரை போலே அப்படின்னு. இன்னைக்கு வாக்கியம், அவன் மேனி ஆனேனோ திருப்பாணரை போலே. அவன் மேனி, அவன் அப்படின்னாலே பகவான். சனாதனமான தர்மத்துல ரொம்ப அழகா உரிமைய பகவான அவன் இவன் இப்படின்னு தான் சொல்லுவோம். பெரிய மரியாதைக்குரிய வார்த்தைகள் அப்படின்னு பகவான பிரச்சா சொல்றது. பகவான் எல்லாத்தையும் பார்த்துப்பான், மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான், இப்படி எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் நாம பேசுவோம். பகவான மரியாதையா கொண்டாடினாதான் தெய்வம் அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு கிடையாது. தெய்வத்தினிடத்திலே உரிமை ஒண்ணுதான் நமக்கு வேணும். திருப்பான ஆழ்வார் ஆச்சரியமானவர் கார்த்திகை மாசம் ரோஹிணி நட்சத்திரம். இப்பதான கார்த்திகை தீபத்துக்கு அடுத்த நாள் இந்த பாஞ்சராத்திர தீபத்தை அன்னைக்கு கார்த்திகை மாசம் ரோஹிணி நட்சத்திரம் திருப்பாணர் விஷயத்தை அனுபவிச்சோம். கார்த்திகை மாசம் ரோஹிணி நட்சத்திரம், இவரும் சில இடங்கள்ல அயோனிஜராக கர்ப்பவாசம் இல்லாமல் பிறந்தவர் அப்படின்னு காண கிடைக்கிறது. இல்லாட்டி சில இடங்கள்ல சொல்றா உறையூர்ல அழகா ஒரு வயல் வெளியில நெற்கதிர்க்கு நடுவில் இவர் கிடைச்சார், அவரை பாணர் குலத்தை சேர்ந்த ஒருத்தர் எடுத்து வளர்த்தார் அப்படின்னு காண கிடைக்கிறது உறையூர். நிஜமாவே பகவான் உறையும் ஊர், அழகிய மணவாளனாக பெருமாளும், அத்தியாச்சரியமாக கமலவல்லி நாச்சியார், பகவான் ரங்கனை அடையணும்னு ஆசைப்பட்டு தவம் பண்ணி ரங்கனை அழகிய மணவாளனா அடைஞ்ச ஒருத்திதான் கமலவல்லி நாச்சியார். அந்த உறையூர் ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஊரையூர். பகவான் உறையும் ஊர், பக்தி உறையும் ஊர், பாகவதர்கள் உறையும் ஊர், நாம சங்கீர்த்தனம் உறையும் ஊர், திவ்ய பிரபந்தத்தில் தளச்சு உறையும் ஊர், காவேரி ஆற்றங்கரையில் உறையும் ஊர், பரபிரம்மே உறையும் ஊர் உறையூர், ஆச்சரியமான உறையூர். அந்த உறையூர்ல பாணர் குலத்தை சேர்ந்த ஒருத்தர் இவர் எடுத்து வளர்த்துருக்கார். பாணர் குலம் அழகா பாட்டு பாடுவா, அவளுக்கு நன்னா சங்கீதம் வரும், ரொம்ப ஜோரா சங்கீதம் பாடுவா. கோவில்கள் எல்லாம் ஒரு காலத்துல அவர்களுக்கு சங்கீதம் பாடுறதுக்கான உரிமையெல்லாம் இருந்து, ஒரு காலகட்டத்துல என்னமோ அந்த குலத்தை வந்து சேரி குளம் இல்லாடி தீண்டத்தகாத குளம்னு ஒரு ஸ்திதியில அப்படி போயிடுத்து. அந்த குளத்துலதான் இவர் அழகா வளர்ந்துண்டு வரார். ரங்கநாதன் மேல அப்படி ஒரு ஆசை, ரங்கநாதன் மேல ஆசை இல்லாதவா யார் சொல்லுங்க. ரங்கனுடைய அழகும் ரங்கனுடைய பிரபாவமும் பெரிய பெருமாள். எத்தனையோ கோவில்கள்ல கும்பாபிஷேகம் நடந்துட்டே இருக்கான, ரங்கன் கோவில்ல கும்பாபிஷேகம்னா அது என்னமோ நம்ம ஊர் அப்படின்ற மாதிரி தானே. ஸ்ரீரங்கம் அப்படின்னா நம்ம ஊர், எல்லாருக்கும் ஸ்வபாவமா தோணும். இல்ல மாத்வா ஸ்மார்த்தா வைஷ்ணவா பிராம்ணா அப்ராம்ணா பேதமே கிடையாது, எல்லாருக்குமே ஸ்ரீரங்கம் அப்படின்னா ஒரு குதூகலம், எங்கும் சுத்தி ரங்கம் போ அப்படின்னா. ஸ்ரீரங்கம் போகிறது ஒரு தனி ஆனந்தம் தான், அதுல மாற்றமே கிடையாது. வண்டினம் உரளும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் மீதனவும் சோலை, குயிலினம் கூவும் சோலை. ரொம்ப அழகா தொண்டடிப்படியாழ்வார் சொல்றார், வண்டுகள்லாம் சப்திக்கும்படியான ஒரு சோலையுடைய திருவரங்கம். வண்டி நம்முரளும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, மயில்கள்லாம் அப்படி ஆடின் இருக்கான், மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் மீது அணவும் சோலை, மேகங்கள்லாம் வந்து ரெஸ்ட் எடுக்கும்படியான ஒரு சோலை, குயிலினம் கூவும் சோலை, குயில்கள்லாம் கூவும்படியான ஒரு சோலை. இந்த ஸ்ரீரங்கம் கோவில நீங்க கூகுள் இடத்துல பார்க்கணும், அப்படியே அந்த ஏரியல் வியூல பார்க்கணும். அந்த காவேரிக்கும் கொள்ளிடத்துக்குள்ள ஒரு சின்ன தீவு, அந்த தீவுல 3/4 என்னடா கோவில் தான், அத்தனை பிரகாரங்கள் சதுரம் சதுரமா சதுரம் சதுரமா, என்ன ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தெரியுமா, மேசிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ரீரங்கம் கோவில். அந்த கோவிலுடைய ஏரியல் வியூ பேர்ட்ஸ் வியூன்னு சொல்லுவா, ஆகாசத்திலேருந்து அப்படி பார்த்தோம்னா அவ்வளவு அழகா இருக்கும். சென்னை டு மதுரை ஃபிளைட்ல போகும்போதோ திருச்சிக்கு போகும்பொழுதோ ஃபிளைட்ல இருந்து பார்க்கணும், அப்ப தெரியும் ஸ்ரீரங்கத்தினுடைய மகாத்மியம் என்னன்னு. பூலோக வைகுந்தம் பாட்டு கூட பாடுவா இல்லையா, பூலோக வைகுந்தம் ஸ்ரீரங்கமே அப்படின்வா இல்லையா, அப்பேற்பட்ட ஸ்ரீரங்கம். திருச்சி பக்கத்துல இருக்கவா ஸ்ரீரங்கத்துக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரங்கநாதன் அப்படின்னா ஒரு ஈர்ப்பு. அந்த அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமத்து இருக்கவாள்லாம் நெல் அறுவடை பண்ணி அளப்பா எத்தனை படி நெல்லுன்னு, அந்த முதல் படி அள்ளும் பொழுது அள்ளி போடும் பொழுது ரங்கா அப்படின்னு, சாதாரணமா லாபம் அப்படின்னு. இந்த சென்னை பக்கத்துல எல்லாம் அளந்தாரடி மற்ற ஊர்கள்லாம் பார்த்தா முதல் இதை வந்து லாபம் அப்படின்னு, அதாவது லாபம்ன்ற வார்த்தையை சொன்னா எல்லாமே லாபமா வரும் அப்படின்னு ஒரு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட். அந்த ஸ்ரீரங்கம் பக்கத்துல இருக்கிறவாள்லாம் ரங்கா, முதல் அளவு ரங்கனுக்கு தான், ரங்கான்னு சொல்லி ஆச்சுன்னா ஒரு நாளும் ஒரு குறைவில்லை, அப்பேற்பட்ட ரங்கன், என் அரங்கத்து இன்னமுதன் அப்படின்ற ஆண்டாள் பெரியவாள்லாம் சொல்றா. அந்தரங்கம் நம்முடைய ஹிருதயமானது அந்தரங்கம், அந்த ரங்கத்துல ரங்கனை வச்சா அந்தரங்கமே இந்த ரங்கம் ஆயிடும் அப்படின்வா. அதாவது அந்தரங்கமான மனசுல ரங்கனை ஏழ பண்ணியாச்சுன்னா அந்த ரங்கமானது ஸ்வயம் ஸ்ரீரங்கமாயிடும் அப்படின்வா. அப்பேற்பட்ட ஸ்ரீரங்கநாதன். நிறைய பெரியவாளுடைய லட்சியம் ஸ்ரீரங்கம் போகணும், ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாளை பார்க்கணும், நம் பெருமாளை சேவிக்கணும். 365 நாளும் உற்சவம் தான். குலசேகர ஆழ்வார்லாம் கேரளத்துல வஞ்சிக்களத்துல இருந்துட்டு நான் ஸ்ரீரங்கம் எப்ப போவேன்னு கதறினார். அப்பேற்பட்ட ஸ்ரீரங்கம். இந்த திருப்பாணர் பகவத் கிருப்பையினாலே அவருக்கு ஸ்ரீரங்கநாதனிடத்துல அப்படி ஒரு பிரீதி. ஒரே ஒரு பக்கத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் ரங்கன் தான் உசுறு. ஆனா இவருக்கு ஸ்ரீரங்கத்துல போய் உள்ள நுழையறதுக்கு மனசுல தைரியம் இல்ல. தைரியம் இல்லைன்னா ஸ்ரீரங்கம் எப்பேற்பட்ட இடம், நானா நீசன், நான் போய் ஸ்ரீரங்கத்தை மிதிக்கிறதா, ஐயோ பரம பாவமாச்சே அப்படின்னு சொல்லி ஸ்ரீரங்கத்தை மிதிக்க மாட்டேன்னு ஒரு சங்கல்பம் விரதம். ஆனா டெய்லி காவேரி ஆற்றங்கரல நின்னுண்டு ரங்கா 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 ரங்கான்னு ஜபிச்சுட்டே இருப்பார். ஸ்ரீரங்கத்தை நுழையும் போது ரங்கரங்கா கோபுரம் அப்படின்வா. அடையாளமே இல்லடானா வெள்ள கோபுரம் பக்கத்துல, ரங்கரங்கா கோபுரம் பக்கத்துல. இப்படிதான் ஸ்ரீரங்கத்துக்கு அடையாளமே ரங்கன் மட்டும்தான். எதை போனா எப்படி சுத்தினாலும் ரங்கனுடைய அடையாளத்தை கொண்டுதான் ஸ்ரீரங்கவாசிகள் ஜீவிக்கிறார்கள். அங்க ரங்கன் தான் அடையாளம், ஆத்மாவுக்கான அடையாளம் ரங்கன் தானே, வேற யார் நமக்கு அடையாளம் சொல்லுங்க. சரீரத்துக்கு 1000 அடையாளம், ஆத்மாவுக்கு ஒரே அடையாளம் ரங்கன் தானே. அப்படி இவர் காவேரி ஆற்றங்கள்ல நின்று நித்தியம் ரங்க தியானம் நன்னா பாட்டு பாடுவார். மயங்கி மயங்கி பாடுவார். கண்கள்ல கண்ணீர் வழிய, கைகள்ல வீணைய வச்சுண்டு, மயிர்கால்கள் குத்திண்டு நிக்க, தன்னை மறந்து ஆச்சரியமா கலியுக நாரதரோ அப்படின்னு ஜனங்கள்லாம் மோகிச்சு போகும்படியா பாடுவார். ஸ்ரீரங்கத்துக்குள்ள போக மாட்டார். யாராவது ஸ்ரீரங்கத்துல இருந்து வரான்னா அவரை சேவிச்சிருவார், அவரை சேவிப்பார். இவர் ஏதான பசு பட்சிகள் ஸ்ரீரங்கத்தை அப்படி பறந்து வர்றது வச்சுக்கோங்களேன், யாரோ மகாஞானி மகாரிஷி அப்படின்னு அந்த பட்சிகள் ஸ்ரீரங்கத்திலேருந்து அப்படி பறந்து வர்றத பார்த்து அதை கூட சேவிப்பார். ஓடம் ஏதான ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு வந்துடுச்சுனா அந்த ஓடத்தை கூட சேவிப்பார். ஏன்னா இது ஏதோ பூர்வ ஜென்ம பாக்யம் பண்ணிருக்கு, அதனாலதானே ஸ்ரீரங்கத்துல அம்மா மண்டபம் எல்லாம் போய் ஸ்ரீரங்க கரையில ஒதுங்கிறதுன்னா அதுக்கு பெரிய பலம் வேணும் இல்லையா, பாக்யம் வேணுமே. பாக்யம் இல்லாதவாளாலே ஸ்ரீரங்க நகருக்குள்ள நுழைஞ்சிட முடியுமோ? ரங்கனுக்கு ரங்கனுடைய உத்தரவு இல்லாமல் ஸ்ரீரங்கத்துல ஒரு கொசுவாது நுழைஞ்சிட முடியுமோ? ரங்கனுடைய அந்தப்புறம் அல்லவா. அதனால ஓடக்காரனா இருக்கட்டும், ஓடமா இருக்கட்டும், பட்சியா இருக்கட்டும், காவேரியில விளையாடிட்டு இருக்கிற மீனை பார்த்து கூட நீ ரங்கனை பார்த்திருப்பல்ல, நம்பெருமாளுக்கு அழகா ஜலம் எடுத்துட்டு போவாளே, நீ பார்த்திருப்பல்ல ரங்கனுடைய வஸ்திரத்தை துவைக்கும் பொழுது அந்த ஜலம் ஓமையிலே விழுந்திருக்கும்ல அப்படின்னு. யாரா ஸ்ரீரங்கத்துக்கு பூவெல்லாம் எடுத்துட்டு போறானா அவன் நந்தவனத்தை போய் சேவிப்பான். ரங்கநாதனுக்கு புஷ்பம் கொடுக்கிற நந்தவனமா சேனும். அப்படி ஒரு ரங்க பைத்தியம். குலசேகர ஆழ்வார் சொல்வார், பேயரே எனக்கு யாவரும் யானும் ஓர் பேயனே, எவர்க்கும் இது பேசியன் ஆயனே அரங்கா என்றழைக்கின்றேன், பேயனாய் ஒழிந்தேன் எம்பிரானுக்கே. எல்லாரும் பக்தாவை பார்த்து பைத்தியம்னா பேய் அப்படின்னா பைத்தியம்னு அர்த்தம் உண்டு. பக்தர்களை பார்த்து மத்தவா பைத்தியம்னுவா, பக்தர்கள் மத்தவாள பைத்தியம்னுவா. பேயரே எனக்கு யாவரும் யானும் ஓர் பேயனே, எவர்க்கும் இது பேசி என் ஆயனே அரங்கா என்று அழைக்கின்றேன், பேயனாய் ஒழிந்தேன் எம்பிரானுக்கே. நான் ஆயானே அரங்கா அப்படின்னு பைத்தியம் மாறி அழைவேன் அப்படின்றார் குலசேகர ஆழ்வார். அந்த மாதிரி ஒரு ரங்க பைத்தியம். இந்த பைத்தியம் வரணும் இல்லையா, வாழ்க்கையில் எவ்வளவோ பைத்தியங்கள் நமக்கு, ஒவ்வொரு வயசுல ஒவ்வொரு பைத்தியம். ராத்திரி தூங்குற நேரத்தில் வந்துட்டுனா எல்லாருமே தூக்க பைத்தியம் தான், பசி வந்துடுத்துனா சாப்பாடு பைத்தியம் தான், எவ்வளவு வயசு வந்துடுத்துனா சரீரத்தினுடைய சுக பைத்தியம் தான், பணம் வந்துடுத்துனா சரீரத்துக்கான சுகபோகங்கள் அனுபவிக்கிற பைத்தியம் தான், வியாதி வந்துடுத்துனா மருந்து பைத்தியம், வைத்திய பைத்தியம், வைத்தியன் பைத்தியம், வாழ்க்கையில கஷ்டம் வந்துடுத்துனா கஷ்டத்தை நினைச்சு புலம்புற பைத்தியம், கோபம் வந்துடுத்துனா தன்னையே மறக்கிற பைத்தியம். எல்லாருமே பைத்தியமா தான் இருக்கும். டிவி பைத்தியம், சீரியல் பைத்தியம், பாட்டுக்கு பைத்தியம், என்னென்னலாம் பைத்தியம் இருக்கு, குடிகார பைத்தியம் நிறைய சொல்றோம் இல்லையா. இந்த மாதிரி ஒரு ரங்க பைத்தியம். இந்த ரங்க பைத்தியம் நின்றுட்டு எப்பொழுதும் அப்படி அவமரியாதை சொல்ல நினைக்க வேண்டாம். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்றேன். அந்த பைத்தியம் வர்றது பெரிய பாக்கியம் தானே. அந்த பித்து பிடிக்கிறமே, ரங்கப்பித்தன், விஷ்ணு சித்தன் மாதிரி ரங்கப்பித்தன், ரங்கச்சித்தன் அப்படி ஒரு பைத்தியத்தோட இருக்கார். ஒரு நாள் அவர் வீணையும் கையுமா ஆனந்தமா அப்படி பஜனை பண்ணி பஜனை பண்ணி பஜனை பண்ணி நம்பெருமாளுக்கு அழகா குடத்துல ஜலம் எடுத்துட்டு போவா இல்லையா, அந்த அம்மா மண்டபம் அந்த பக்கம் எல்லாம் வந்துட்டார். தெரியாமலேயே தன்னை மறந்து அப்படியே அந்த ஓரமா அங்க வந்து நின்றுட்டு ஒரு பாட்டுக்கு பாடின்னு இருக்கார். ரங்கனுக்கு திருமஞ்சனத்துக்கு ஜலம் எடுக்க லோகசாரங்க முனிவர், ரொம்ப ஆச்சரியமான பரம பாகவதரான ஒரு அர்ச்சகர், கோட்டி ஜென்ம சுகிருதம் இருந்தாதானே ரங்கனை தொட்டு திருமஞ்சனம் பண்றதுக்கோ அலங்காரம் பண்றதுக்கோ பாக்கியம் கிடைக்கும். வெள்ளேந்து பாக்கிற நமக்கே இவ்வளவு குஷியா இருக்கு. ரங்கனையோ திருப்பதி பெருமாளையோ காஞ்சி வரதராஜனையோ திருவல்லிக்கேணி பார்த்தசாரதியா உள்ள போய் தொட்டு அனுபவிக்கிற அவளுடைய பாக்கியத்தை எந்த வார்த்தைகள்ல எப்படி சொல்ல முடியும்? அத்தனை ஆச்சரியம் அந்த லோகசாரங்க முனிவர். அவர் வந்துட்டார், அவர் தீர்த்தமாட்டு பெருமாளுக்கு எடுத்துட்டு போன. ஆனா அவர் வழியில் அவர் நிக்கிறார், ஏ ஒதுங்கி போப்பா, ஒதுங்கி ஒதுங்கு ஒதுங்குன்றார். இவர் காதலியே வேள தன்னிலை மறந்து கிடக்கிறார் இந்த திருப்பான் ஆழ்வார். அப்ப பானன்னுதான் பேர், ஆழ்வார்னு பேர் கிடையாது. அவர் கடைசியில ஒரு கல் எடுத்து அவர் மேல வீசி அடிச்சார், ஓரம் போ அப்படின்னு. அவர் நெத்தியில கல்லு பட்டு ரத்தம் வழிய ஆரம்பிச்சுடுத்து திருப்பானருக்கு. உடனே அப்ப கூட திருப்பான், அடடா பகவத் கைங்கரியம் பண்றவாளுடைய கைங்கரியத்துக்கு அடைஞ்சுதான் நின்றுட்டே, ரங்கா மன்னிச்சுடப்பா. உடனே கையை கூப்பிட்டு மன்னிச்சிருங்கோ, தெரியாம பண்ணிட்டேன்னு ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டார். லோகசாரங்க முனிவருக்கு கொஞ்சம் வருத்தமா போயிடுத்து, அவசரப்பட்டுட்டேனோ. அவர் தான் தன்னெல்லாம் மறந்து எப்பொழுதும் பாட்டு பாடிட்டு இருப்பாரு, நம்ம தான் பல வருஷமா பார்த்துட்டு இருக்கோமே, கல்லெடுத்து அடிச்சிருக்க வேண்டாம், பாவம் நெத்தியில வேற பட்டு ரத்தம் வேற வந்துடுத்து. சரி, அதுக்குள்ள ரங்கனுடைய கைங்கிறதுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு கடகடன் தீர்த்தம் ஆடி அனுஷ்டானம் முடிச்சு ரங்கனுக்கு தீர்த்தம் எடுத்துன்னு கிளம்பிட்டார். வேகமா பரிகார ஜனங்களோட அந்த கைங்கரிய பரிவாரம் இருக்குமே அவர்களோட கிளம்பி போயிட்டார். பல விதமா சொல்றது உண்டு திருப்பானாழ்வு சரித்திரம், இதுல ஒரு விதம் இது. கோவிலுக்கு போயாச்சு, கோவில் திறக்கலான்னு பார்த்தா திருக்காப்புன்னு சொல்லுவா, இந்த கோவிலை பூட்டி வைக்கிறது திருக்காப்புன்னு பேர். இந்த திருக்காப்பு நீக்க முடியல, என்ன பண்ணாலும் கோவிலை திறக்க முடியலையாம். பகவான் அசரீதியா சொன்னான், என் பக்தன் இடத்துல நீ அவச்சாரப்பட்டுட்டா, நான் ஏன் கோவில் திறக்கணும் போ அப்படின்னு. யாருக்கும் புரியல, யார் அந்த பக்தன், யார் அபச்சாரப்பட்டா, எங்க அபச்சாரப்பட்டான்னு தேடி தேடி பாக்குறா, தெரியல. கோவில் நடையார் திறக்கல. லோகசாரங்க முனிவர் ரொம்ப வருத்தப்பட்டு கிரகத்துக்கு போயிட்டார். இப்படி ஒரு விதம் உண்டு. இன்னொரு விதம், லோகசாரங்க முனிவர் அடிச்சுட்டு வந்துட்டார். கோவிலுக்கு வந்து பார்த்தா ரங்கனுடைய நெற்றியில ரத்தம் வழியறது. ரங்கனுடைய நெற்றியில ரத்தம் வழிஞ்சோன்னு பயந்து போயிட்டார். பிரபோ என்னாச்சு, யார் பண்ண அபச்சாரம் அப்படின்னு கதறினார் லோகசாரங்க முனிவர். அப்ப பகவான் சிரிச்சுண்டே சொன்ன, அபச்சாரம் பண்ணது நீ என்ன கேட்கிறாயினர், பிரபோ நான் என்ன அபச்சாரம் பண்ணேன், என்னையே நினைச்சு உருகி உருகி பாடுறவன் நெத்தியில போய் கல் அடிச்சுட்டியே, நீ கல் அடிச்ச தெரியுமா, அப்ப அழகா அவன் முன்னாடி நின்று அனுபவிச்சிருந்தவன் நான், அவனை நீ அடிக்கிறேன்னு அடிச்சவாரு, அந்த கல்லு பட்டது என் நெத்தியில. நீ நினைச்சிருக்க அவர் நெத்தியில பட்டதுன்னு நினைச்சியா, அது என் நெத்தியில தான் பட்டது அப்படின்றார். அதாவது இவர் பாடும்பொழுது ரங்கனும் அவர் கூட நிக்கிறார். எந்த இடத்துல பகவன் நாம சங்கீர்த்தனம் யார் பண்றாளோ அந்த இடத்துல சுவாமி சத்தியமா பிரத்யக்ஷமா இருக்கார், சந்தேகமே வேண்டாம். பகவான் தன் பக்தர்களை விட்டு ஒரு நாளும் நீங்கிறதே இல்லை. அதுக்காக தான் பெரியவாள்லாம் திரும்ப திரும்ப நிறைய நாமஜபம் பண்ணுங்கோ நாமஜபம் பண்ணுங்கோ நாமஜபம் பண்ணுங்கோன்னு தலபாடா அடிச்சுக்கிறா. அப்படின்னா அந்த நாம ஜபத்துக்கு பகவானே அடிமையாயிடுறான். உடனே லோகசாரங்க முனிவர் பிரபு அந்த அபச்சாரத்துக்கு என்ன பரிகாரம்னு கேட்கிறார். பகவான் சொல்றான், நீ போய் அவரை உன் தோள்ல சுமந்துண்டு வா அப்படின்ட்டார். ஸ்ரீரங்க நாயகியும் அப்பதான் ரெக்கமெண்ட் பண்றான், நம்முடைய பாணனை போய் இப்படி ஒதுக்கி வச்சிருக்கே, அவனல்லவா ஸ்ரீரங்கத்துக்கு வரணும், இந்த ஸ்ரீரங்க ஐஸ்வர்யத்தை அவனல்லவா பார்க்கணும், அவன் பார்த்தானா எப்படி கொண்டாடுவான் அப்படின்னு தாயாரும் ரெக்கமெண்ட் பண்ண அழகா லோகசாரங்க முனிவர் கிளம்புறாராம். இவரை கூட்டுண்டு வரத்துக்காக அடுத்த நாள் கிளம்புறார். பகவான் சொப்பனத்துல வந்து சொல்லிட்டான். அடுத்த நாள் காலத்தால குளிச்சு விட்டு அனுஷ்டானம் எல்லாம் பண்ணிட்டு பன்னிரண்டு திருமணிட்டு தெரிஞ்சவாக்கிட்டலாம் சொல்லிட்டு பகவான் மாதிரி உத்தரவு கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு வேகமா வரார். எப்பொழுதும் போல பாணர் தன்னை மறந்து பாடிட்டு இருக்க, இன்னைக்கு கொஞ்சம் ஜாகிரதையா ரொம்ப தள்ளி நின்று பாடிட்டு இருக்கார். இத்தனை வைஷ்ணவா எல்லாம் ஒன்னா வர்றத பார்த்த உடனே ஓ இவ்வளவு பேர் இன்னைக்கு வரா நம்ம ஒதுங்கி போன இவர் ஓடுறார். இவர் ஓடும்போது பின்னாடி அவாளம் தரத்தினது. கடைசியில ஒரு சித்தில அவர் வந்து பிடிச்சுட்டார். அவர் சொன்னார், நேத்தியே அபச்சாரப்பட்டுட்டேன், மன்னிச்சிடுங்கோ, இனிமேல் அந்த பக்கம் வரவே இல்லைன்னார். லோகசாரங்க முனிவர் சொன்னார், ஆமா இனிமேல் நீங்க இந்த பக்கம் வரவே வேண்டாம், ரங்கன் உங்களை கூப்பிடுறான்னுட்டார். ஏற்கனவே ரங்கன் பலவிதமா சொப்பனத்திலையும் பல பேர் மூலமாவும் நீ ஸ்ரீரங்கத்துக்கு வா 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 வான்னு கூப்பிட்டுருக்காரு. ஆனா அப்பெல்லாம் திருப்பான வரவே இல்லை. இன்னைக்கு மாட்டேன்னு நானா ஸ்ரீரங்கத்தையா? ஐயோ நீசனாச்சே, நான் எப்படி ஸ்ரீரங்க நகர்க்குள்ள நுழைவேன்? அங்க இருக்கிறவெல்லாம் நித்திய சூரிகள், நித்திய முக்தர்கள், பரமபாகியவான்கள். அங்க இருக்கிற மாடு, செடி, புல்லு, பூண்டு, பூச்சி, பறவைகள், மனிதர்கள் எல்லாரும் பாகவதர்கள். என்ன ஒரு பாவம் பார்த்துக்கோங்க. அதனால நான் நுழைய மாட்டேன்னுட்டார். அப்ப அவர் சொன்னார், நீங்க மிதிக்க வேண்டாம். ஐயோ நான் மிதிக்க முடியாதுன்னார். அவர் சொன்னார், நீங்க மிதிக்கவே வேண்டாம், ரங்கன் உங்களை என் தோள்ள ஏழை பண்ணி ஏழை பண்ண எழுந்துள்ள பண்ணி ஐஷண்டு வர சொன்னான்னுட்டார். அவர் முடியவே முடியாதுன்னார். கடைசியில லோகசாரங்க முனிவர் சொன்னார், நீங்க கிருப பண்ணாதான் நான் ரங்கனுக்கு கைங்கரியம் பண்ண முடியும். ரங்கனுடைய உத்தரவன் ஒண்ணு தீமேன்னு நின்னுட்டார். இவர் தன் தோள்கள்ல திருப்பாணர சுமந்தார். திருப்பாணர் பஞ்சம குலத்தை சேர்ந்தவர், இவரோ பிராமண குலத்தை சேர்ந்தவர், பகவத் கைங்கரியம் பண்ணவர், கோவில்கள் அர்ச்சகராக இருக்கார். அவர் இவரை தூக்கிண்டு வரார். ஊரே அதிசயிச்சு பிரமிச்சு பார்த்துட்டு இருக்கு. அழகா பகவான குருடாழ்வார் சுமந்துண்டு வரா மாதிரி இந்த லோகசாரங்க முனிவரை வாகனமா வச்சுட்டு முனி வாகன போகணும்னு நிகமாந்த மகாதேசிக ரொம்ப அழகா ஆச்சரியமா அவரை பத்தி சொல்றார். ரொம்ப விசேஷம், ஒவ்வொரு பிரிவாலும் அவர் அழகா அனுபவிக்கார். பூதம் சரஸ்ட மகதாகுவய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகி வாகான் அப்படின்னு தியான ஸ்லோகத்தை யோகி வாகான் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. யோகியையே வாகனமாக கொண்டவர் அப்படின்னு திருப்பாணாழ்வார்க்கு பெயர். தேவலோகத்திற்கு வாழலாம் பார்க்கிறாளாம், பரமலோகத்திற்கு வாழலாம் பார்க்கிறாளாம். ஆச்சரியமா ஒரு வைஷ்ணவன் இன்னொரு வைஷ்ணவனை தூக்கிண்டு வர. ஜாதி எங்க இருக்கு? பக்திக்கு முன்னாடி ஜாதியோ குலமோ வயசோ ஞானமோ படிப்போ பதவியோ எதுவும் முன்னாடி கிடையாது. பகவான் மட்டும்தான் பிராதான்யம். அந்த பக்தியில் லோகசாரங்க முனிவர், இவ்வளவு நாள் நான் பண்ண ரங்க கைங்கரியத்துக்கான பிரயோஜனம் இன்னைக்கு ஒரு பாகவதனை சமக்கர பாக்யம் கிடைச்சுடுத்து அப்படின்னு சந்தோஷப்பட்டார். திருப்பாணர் தன்னை மறந்து அப்படியே உட்கார்ந்துருக்கா, ஸ்ரீரங்கத்துக்குள் நுழைஞ்சுட்டா. அப்படியே பரமபதமாகவே அவருக்கு காட்சி கொடுக்க நிஜமாவே எந்த பக்தன் எப்படி பார்க்கிறானோ அந்த பக்தனுக்கு, அந்த பக்தைக்கு ஸ்ரீரங்கம் அப்படியே காட்சி கொடுக்கும். பூலோக வைகுந்தமாகவே ஸ்ரீரங்கம். காவேரி விரஜா நதின்னு தானே பெரியவா எல்லார சொல்றார். பல பல பலன்னு ஜொலிக்கிறதா, வண்டினம் முரளும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் மீது அணவும் சோலை, குறினம் கூவும் சோலை, அண்டர் கவுன் அணி அரங்கன் அமரும் சோலையாச்சு, அணி திருவரங்கம் என்னாம் இண்டர் பாய்ந்துண்ணும் சோற்றை அப்படின்றார். விளக்கி நாய்க்கிடுமின்னீர் ரங்கான்னு சொல்லவா, அதுக்கு சாப்பாடு இருக்கு, அதுபடி நாய்க்கு போடுன்றா பெரியவாள்லாம். அந்த ஸ்ரீரங்கத்துக்குள் நுழைஞ்சுட்டா எல்லாரும் ஆச்சரியமா பார்க்க, கண்கள்ல கண்ணீர் வழிய, மயிர்காகள் குத்துண்டு நிக்க அவர் உள்ள வந்துட்டார். ஒவ்வொரு நடையா தாண்டி தாண்டி ரங்கரங்க கோபுரம் எல்லாம் தாண்டி உள்ள வந்து குருடாழ்வார் சன்னதியை தாண்டி ஆச்சரியமான அந்த உள்ள நுழைஞ்சு தூரத்தில் பரவாசு தேவரையும் பார்த்து பிரதட்சணமா வந்து ரங்கன் முன்னாடி அப்படி கொண்டு வந்து நிக்க வச்சார். நிக்க வச்சார்னு தோல்ல வச்சிருந்தார். அப்படியே பார்க்கிறார் லோக சாரங்கனையும் பொறுமையா அவரை இறக்கி ரங்கன் முன்னாடி நிக்க வச்சார். இந்த ரங்கன் முன்னாடி ரெண்டு தூண் உண்டு, அதுக்கு பேர் மனத்தூண் அப்படின்னு பெயர். நம்ம வைகுந்தம் போனோம்னா அங்க ஒரு தூண் இருக்கும், அதை கட்டிண்டு அதுக்கப்புறம் உள்ள போகணும்னு சொல்லுவார். அது போல ஸ்ரீரங்கத்துல ரெண்டும் மனத்தூணே பற்றி நின்று அப்படின்வார் குலசேகராழ்வர். அந்த தூண்ல அப்படியே சாஞ்சிண்டா. இன்னைக்கு நல்ல விஷயம் தெரிஞ்ச பெரியவாள்லாம் ஸ்ரீரங்கம் போனா அந்த மனத்தூணை தொட்டு அப்படி சாஞ்சிப்பாருன்னா, குலசேகர ஆழ்வார், பெரிய ஆழ்வார், தொண்டடிப்படி ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார், ஆண்டாள், சுவாமி ராமானுஜர், நிகமாந்த மகாதேசிகர், ஸ்ரீ மணவாள மாமுனிகள், எத்தனையோ மகாத்மாக்கள் அந்த மனத்தூண்ல சாஞ்சி நின்று பெருமாளை சேவிச்சிருக்கார். அந்த மாதிரி இவர் சாஞ்சி நிக்கிறார். கோவில போன முதல்ல பெருமாளுடைய திருவடியைத்தான் பார்க்கணும். துயரரு சுடரடி அப்படின்றாரு ஆழ்வார். அப்படி ஆச்சரியமான அந்த திருவடியை பார்த்தார். கண்கள் அப்படியே ஆனந்த பாஷம் வழிஞ்சது. தன்னை மறந்தார். அமலநாதிபிரானடியார்கென்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீள்மதிரங்கத்தம்மான் திருக்கமலபாதம் வந்து என் கண்ணிலுள்ளனவுக்கின்றதே. ரொம்ப அழகா பகவானுடைய செந்தாமரை பாதங்கள் என் கண்ணில் வந்து நிக்கிறதே அப்படின்னு பாதாதி கேசம் ரங்கனுடைய அழக வர்ணிக்க ஆரம்பிச்சுட்டார். அத்தியாசரியமான கணுக்கார்கள் அரைச்சி வந்த ஆடையின் மேல் சென்றதாம் என் சிந்தனையே உவந்த உள்ளத்தனாய். ரொம்ப அழகா அனுபவிக்கிறார் பாதாதி கேசம். அமலநாதிபீரன் ஒரு தடவை தனியா சொல்லணும், அப்பதான் அந்த ரங்கனுடைய அழகை அனுபவிக்க முடியும். அப்படி அழகா பாடிண்டே வர ஜோரா நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே கோலமா மணியாரமும் முத்து தாமமும் முடிவில்லதோரில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே. தங்கனுடைய நீலமேனி என்னென்ன மனசில் நிறை கொண்டுடுதே அப்படியே அனுபவிக்கிற ஆழமா மரத்தின் இலை மேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் நரங்கத்தரவி நனையான் கோலமா மணியாரமும் முத்து தாமமும் முடிவில்லதோர் எழில் நீலமேனி ஐயோ. ஐயோன்னு சந்தோஷம் ஐயோ அப்படின்னு, துக்கத்தையும் ஐயோ அப்படின்னு. இது ஆனந்தத்தின் எல்லையில போய் ஐயோன்ற ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே அப்படின்றார். பகவானுடைய செங்கனிவாய பார்த்தார் செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே. ஜோர பகவானுடைய செங்கனிவா என்னுடைய சிந்தையை கவர்ந்துடுத்தே அப்படின்னார். ஆச்சரியமாக கரியவாகி புடை பறந்து மிளர்ந்து செவ்வரி ஓடி நீண்ட அப்பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே. கரியவாகி நீண்ட ரொம்ப அழகா சொல்ல கரியவாகி புடை பறந்து நீண்ட அப்பெரியவாய கண்கள் நன்னா கண்ணங்கரேல்னு அகலமா காது வரைக்கும் நீண்ட அப்பிரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே அப்படின்னார். யோவனா சொல்லிண்டே வந்தார். அப்படி பாதாதிகேசம் ரங்கனுடைய செந்தாமரை பாதங்கள் அழகான முத்து முத்து பிஞ்சு பிஞ்சு குண்டு குண்டு சமத்து சொப்பு செதுக்கி வச்ச அழகான விரல்கள் விரல் நகங்கள் ஆச்சரியமான அந்த புறங்கால்கள் கணுக்கால்கள் தந்தை சலங்கை அழகான கணுக்கால்கள் முழங்கால்கள் முட்டி பருத்த தொடை சிற்றடை பட்டு பீதாம்பரம் அழகான நாதிக்கமலம் அகன்ற விசாலமான மார்பு பிரதேசம் உருண்ட திரண்ட தோள்கள் நீண்ட கைகள் செந்தாமரை உள்ளங்கைகள் கருஞ்சங்க கழுத்து செங்கனிவாய் முத்துப்பற்கள் தீர்க்கமான நாசிகள் செந்தாமரை கண்கள் வில் போன்ற புருவம் பரந்த நெற்றி கஸ்தூரி திலக்கம் சுருள் சுருளான கேசம் காதல குண்டலம் தலையில கிரீடம் ஒரு கைய தலைக்கு வச்சுண்டு ஒரு காய காலுக்கு நீட்டிண்டு ஓய்யாரமா படுத்திருப்பான் ரங்கன். சத்ருபுஜ மூர்த்தி கிடையாது, ரெண்டே ரெண்டு புஜம்தான். ஐயோ நிஜமாவே ஒரு ராஜாவனா ரங்கராஜன் தான். ரங்கராஜன் ஸ்ரீரங்கராஜன் ஸ்ரீரங்கநாதன் ஸ்ரீரங்கா ரங்கா ரங்கா. அந்த பார்க்கற பார்வையும் அந்த செங்கனி வாயும் காதும் பக்கத்துல போனாலே வெண்ணநாத் அடிக்குமா கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. அச்சோ இந்த ரங்கனை நான் பார்த்துட்டேனே 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 அவருக்கு நம்ப முடியல. நானா ஸ்ரீரங்கத்துக்குள்ளியா ரங்கன் சன்னிதி நிக்கிறேனா ரங்கனை பார்த்துட்டு இருக்கேனா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனை பார்த்துட்டு இருக்கேனா நம்மாழ்வார் அனுபவிச்ச ரங்கனாச்சே ஆண்டாள் இரண்டரக் கலந்த ரங்கனாச்சே பெரியாழ்வார் புலம்பின ரங்கனாச்சே முதலாழ்வார்கள் போற்றி பாடின ரங்கனாச்சே ரங்கா ரங்கா ரங்கா. இஷ்வாகு குலதனம் ஸ்ரீலங்கா போக வேண்டியவன் ஸ்ரீரங்கத்தை தங்கிட்டான விபீஷணனோட ஆழ்வாருடைய பெரிய ஒரு சுவாமி ராமனே தொழுத பெருமாள் தோளாத தனி வீரன் தொழுத கோயில் அப்படின்னு நிகமாந்த மகாதேசிகர் புலம்பின ஒரு ரங்கன் வியாரமா படுத்திருக்கார். அர்ச்சாவதார மூர்த்தியை பார்த்தார் மேனி சிலிர்த்தார். அடுத்த க்ஷணம் ரங்கன் பிரத்யக்ஷமா அப்படியே காட்சி கொடுத்தான். ரங்கான்னு உள்ள ஓடினார் ரங்கன் அப்படி தொட்டார் அப்படியே ரங்கனுக்குள்ள போயிட்டார். அவன் மேனி ஆனேனோ திருப்பானரை போலே. இன்னைக்கும் ரங்கநாதன் உள்ள ரெண்டு பேர் கன்ஃபார்மா இருக்கா, ஒன்னு திருப்பானாழ்வார் இன்னொருத்தி சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள் நாச்சியார். இன்னைக்கும் அவ ரங்கனுக்குள்ள உக்கானன் இருக்கா, ஸ்ரீரங்கத்துக்குள்ள ரங்கன் இருக்கான். அந்த ரங்கனை அந்தரங்கமான ஹதயத்துல வச்சதுனால அந்த ரங்கனுக்குள்ளேயே திருப்பாணர் இருக்கார். அவன் மேனி ஆனேனோ, என்ன ஒரு பாக்யம். தூக்கிண்டு லோக சாரங்க முனிவர் பதறினார், இப்பேற்பட்ட பாகவதரியான் நான் தூக்கிண்டு வந்தேன் ஓ அப்படின்னு மேனி சிலிர்த்தார். இன்னைக்கும் ரங்கநாதனுக்கு பூஜை பண்றவாள் அப்படி தொட்டு பாப்பா, உள்ள ரங்கனுக்குள்ள திருப்பாணர் இருக்கார், ரங்கனுக்குள்ள ஆண்டாள் நாச்சியார் இருக்கா அப்படின்னு அனுபவிப்பா. பெண் பிள்ளை சொல்றா, அப்படி அவன் மேனி ஆனேனோ, அந்த அளவுக்கு அடியாள் ஒன்னும் பக்த இல்லையே சுவாமி, ஸ்ரீரங்கத்துக்குள்ள நுழையாமலேயே ரங்கநாதன நினைச்சு நினைச்சு உருகி உருகி ஸ்ரீரங்கத்துக்குள்ள அன்னைக்குதான் முதல் தடவையா நுழைஞ்சா, அன்னைக்குதான் முதல் தடவையா ரங்கனை பார்த்தா, அன்னைக்குதான் முதல் தடவையா ரங்கனை பத்தி பத்து பாசனம் சொன்னார், அன்னைக்கே பார்த்துட்டு அன்னைக்கே ரங்கனோட ஐக்கியம் ஆயிட்டார். என்ன வேணும், நம்மளும் எத்தனை தடவை ஸ்ரீரங்கம் போறோம், எத்தனை தடவை திருப்பதி போறோம், எத்தனை தடவை காஞ்சிபுரம் போறோம், போனோம் பார்த்தோம் வந்தோம், பார்த்து அனுபவிச்சு திரும்பி வரப்படாது, அப்படியே ரங்கனோட போயிடணும்ன்ற அந்த ஒரு தாபம் வரலையே, போகணும், அனுகிரகம் வாங்கிக்கணும், ஆத்துக்கு வரணும், கர்மா பண்ணணும், இதானே நம்ம வேலையை நினைச்சிட்டு இருக்கோம். ஸ்ரீரங்கம் போனா திரும்பி வரவே கூடாது, போனா அவனோட அப்படியே போயிடணும். அவன் மேனி ஆனேனோ திருப்பானாழ்வாரை போலே. பெண் பிள்ளை இந்த வாக்கியத்தை சொல்லிட்டார், அதுவும் யதிராஜன் ராமானுஜரிடத்துல. ரங்கன் ராமானுஜருடைய செல்லம் அப்படிதான் சொல்லணும். ராமானுஜர் 12 வருஷம் ஸ்ரீரங்கத்துல இல்ல, 12 வருஷம் கழிச்சு வந்தோடனே ரங்கன் கேட்கிறான், ராமானுஜரே போற மெலிந்தீரோ, ரொம்ப இழைச்ச மாதிரி இருக்கேள அப்படின்ற. அப்ப ராமானுஜர் ரங்கனை பார்த்து, ரங்கா நீதான் இழைச்ச மாதிரி இருக்காயினுட்டாள். அப்படி ஒரு ரங்க தியானம் உடையவர் யதிராஜர் சுவாமி ராமானுஜர். ஒரு சந்தர்ப்பத்துல ராமானுஜர் பிக்ஷை எடுக்கிறதுக்காக ஸ்ரீரங்கம் வீதிகள் அப்படி நடந்துட்டு வர்றார். அப்ப சில பசங்கள் எல்லாம் விளையாடின் இருக்கு. அப்ப ஒரு பையன் சொன்னாடே, சுவாமி ராமானுஜர் வராடுறா, அவரை வச்சு நன்ன விளையாடணும்டா. என்னடா விளையாடுறது, ராமானுஜருக்கு என்னடா தெரியும், ரங்கனை விட்டா இரு ரங்கனை விளையாடுவோம்னு சொல்லி உடனே கடகடன் மண்ணை எடுத்து அப்படி குமிச்சு வச்சு, அடே இவர் தான்டா அழகிய மணவாளன், நம் ரங்கநாதன் திருவாராதனம் பண்ணலாம் அப்படின்னோடனே எல்லாம் உட்காந்து கையை கூப்பிண்டு ரங்கனுக்கு திருப்பள்ளி எழுச்சி எல்லாம் பாடி ஜோரா ரங்கனுடைய பாசங்கள்லாம் சேவிக்கிறது. சுவாமி ராமானுஜர் பார்த்தார், எப்பேற்பட்ட மகாத்மியம் இந்த ஸ்ரீரங்கத்துக்கு, குட்டி பசங்க கூட விளையாட்டுல கூட ரங்கனுடைய உற்சவத்தை விளையாடுறதுகளே, ரங்கனுக்கு பூஜை பண்ற நினைச்சு விளையாடுறதுகளே, ஜோர் 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 அப்படின்னு மேனி சிலிர்த்து அப்படி பார்த்துட்டு இருந்தார். ஒரு பேசன, டே 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 ராமானுஜர் நம்மளை கவனிக்கிறாரா, அப்படியா ரைட், இப்ப அருளப்பாடு அப்படின்னு எடுத்து அருளப்பாடு சொல்லிட்டு நம்மாழ்வார் அருளப்பாடு, ஒவ்வொருத்தரையா சொல்லிட்டே வந்து சுவாமி ஆள வந்தார் அருளப்பாடு. ராமானுஜர் கைகூப்பிண்டு கண்கள் ஆனந்த பாஷம் வழி, ஐயோ அருளப்பாடு கூப்பிடுறாளே, நம்மளையும் கூப்பிட்டா தேவலையே அப்படின்னு அவர் நினைக்க, யதிராஜருடையவர் சுவாமி ராமானுஜர் அருளப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஓர கண்ணு எல்லா குழந்தையும் பார்த்தான். அடியேன் நாயந்தே நாயந்தே அப்படின்னு யதிராஜ சுவாமி ராமானுஜர் அந்த பிள்ளைகளுடைய விளையாட்டுல முன்னாடி வந்து கைகூப்பி அடியேன் தாசன்னு நின்னாராம். உடனே அந்த குழந்தைகளும் விளையாட்டுல சடாரி சாதிக்கிற மாதிரி ஒரு பிள்ளை தன்னுடைய ரெண்டு கையை எடுத்து சடாரி மாதிரி யதிராஜர் தலையில வச்சு அனுகிரகம் பண்ணானா, யதிராஜர் கண்கள்ல கண்ணீர் வழிய ரங்கா ரங்கா ரங்கான்னாராம். உடனே ஒருத்தன் பிரசாதம் அப்படின்னு சொல்லி அழகா கொஞ்சம் மண்ணை எடுத்து யதிராஜருக்குள்ள குடுக்க, யதிராஜர் ரெண்டு கையால வாங்கிண்டு அடியேன் பாக்யம் அகோபாக்யம் அகோபாக்யம்னு அந்த மண்ணையும் தன் தலையில போட்டுண்டாராம். அந்த ராமானுஜரிடத்துல இந்த பெண் பிள்ளை சொல்றாள், அவன் மேனி ஆனேனோ திருப்பானரை போலே. என்ன பாக்யம் பார்த்துக்கோங்க, ராமானுஜருடைய பக்தியை சொல்றதா, பெண் பிள்ளை வாக்கியத்தை சொல்றதா, அத சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் பகவான் நமக்கு ஒரு கிருப பண்ணிருக்கான் பாருங்க. என்ன வேணும், மொசல் புழுக்கதானே நம்ம அத்தான பேரும், இந்த மொசல் புழுக்கைகளையும் இது அனுபவிக்க வச்சுட்டாரே ராமானுஜர். காரே கருணை ராமானுஜர், அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே, அகமொழித்து விட்டேனோ விதுரரை போலே, தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்தினியை போலே, தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே, பிணமெழுப்பி விட்டேனோ தொண்டைமானை போலே, பிணவிருந்திட்டேனோ கண்டா கர்ணனை போலே, தாய்கோலம் செய்தேனோ அனசூயையை போலே, தந்தை எங்கே என்றேனோ துருவனை போலே, மூன்றெழுத்து சொன்னேனோ சத்ரபந்துவை போலே, முதலடியை பெற்றேனோ அகலிகையைப் போலே, பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளைப் போலே, என்றேனோ பட்டர் பிரானை போலே, ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசை ஆழ்வாரைப் போலே, என்றேனோ ஆழ்வாரைப் போலே, ஏதேனும் என்றேனோ குலசேகரரைப் போலே, யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனைப் போலே, ஆழம் சொன்னேனோ கபந்தனைப் போலே, அந்தரங்கம் சொன்னேனோ திரிஜடையைப் போலே, அவன் தெய்வம் என்றேனோ மண்டோதரியைப் போலே, அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரரைப் போலே, தேவ மற்றறியேனோ மதுரகவியாரைப் போலே, தெய்வத்தை பெற்றேனோ தேவகியைப் போலே, ஆழிமறை என்றேனோ வசுதேவரைப் போலே, வளர்த்தேனோ யசோதையைப் போலே, அணுயாத்திரை செய்தேனோ அணிலங்களைப் போலே, அவல் பொறியை ஈந்தேனோ குசேலரைப் போலே, ஈந்தேனோ அகஸ்தியரைப் போலே, அந்தரங்கம் சஞ்சயனைப் போலே, பெற்றேனோ ஜனகரைப் போலே, கடித்தவனை கண்டேனோ திருமங்கையாரைப் போலே, முதலானது ஆனேனோ அனந்தாழ்வான் போலே, கொண்டு தெரிந்தேனோ திருவடியைப் போலே, தீத்தேனோ நம்பாடுவானைப் போலே, கழியில் கண்டேனோ முதலாழ்வார்களைப் போலே, பெற்றேனோ வால்மீகரைப் போலே, இருமாலை ஈந்தேனோ தொண்டரடி புடியாரைப் போலே, அவனுரைக்க பெண்ணேனோ திருக்கச்சியாரைப் போலே, அவன்மேனி ஆனேனோ திருப்பானாழ்வாரைப் போலே. ஜெய் போலோ திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கு, ஜெய் போலோ திருக்கோளூர் வைத்தமாநிதி சுவாமிக்கு, ஜெய் போலோ திருக்கோளூர் மதுரகவி ஆழ்வாருக்கு, ஜெய் போலோ தாமிரபரணி மாதாக்கு, ஜெய் போலோ திருப்பானாழ்வாருக்கு, ஜெய் போலோ ஸ்ரீரங்கநாயகிக்கு, ஜெய் போலோ ஸ்ரீரங்கநாத பகவானுக்கு, ஜெய் போலோ காவேரி மாதாக்கு, ஜெய் போலோ உடையவர்யதிராஜர் எம்பெருமானார் சுவாமி ராமானுஜமூர்த்திக்கு. ராதே கிருஷ்ணா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.